الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد، فقال الله رب العزة تبارك وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين. وقال تعالى: إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله، صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: لا تحاسدوا ولا تناجشوا ولا تباغضوا ولا تدابروا وكونوا عباد الله إخوانا. وقال أيضا حبيبنا محمد صلى الله عليه وسلم: المسلم أخو المسلم، لا يظلمه ولا يكذبه ولا يكذبه أو كما قال عليه الصلاة والسلام. ஜும்ஆவின் கடமை இதனை நிறைவேற்ற அல்லாஹுவின் நீளம் வந்து இறக்கிக்காக்கூடிய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் நம்மை படைத்தவன், பரிபாலிக்குகிறவன், நம் சகல தேவைகளை நிறைவேற்றி தருகிற அந்த வல்ல ரஹ்மான் எதற்காக இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை வாழ்க்கையில் விளங்கி செயல்படுகிற நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் எனவும், அந்த ஜெல்ல ஜனாலுகளுக்குள் இஸ்ஸத் எவைகளை செய்ய வேண்டாம் என அன்புடன் தடுத்திருக்கிறானோ, எந்த செயல்பாடுகள் கூடாதது, எந்த செயல்பாடுகள் தடுக்கப்பட்டது என நபிகள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தெளிவுபடுத்தி, எந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை ஆர்வப்படுத்தியிருக்கிறானோ, அப்பேற்பட்ட இஸ்லாத்துக்கு மாற்றமான அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள், சைத்தானியத்தான சிந்தனைகள், செயல்பாடுகள் இவை அனைத்தில் இருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசிய செய்து கொள்கிறேன். அவன் படைத்த உலகத்தில் நாட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் அவன் நடாத்தாட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த வகையில் இஸ்லாமிய மாதங்கள் இரண்டாம் மாதமாம் சஃபர் என்ற மாதத்தை அடைந்திருக்கிறோம். சஃபர் என்ற மாதத்தின் எட்டாம் நாள், எட்டாம் திரையில் இன்று வெள்ளிக்கிழமை அடைந்திருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களில் இருந்து இன்னொரு வரை, அன்றிலிருந்து இன்று வரை இந்த சஃபர் மாதம் என்று வந்துவிட்டால் பேசப்படுகிற ஒரு வார்த்தை தான் சஃபர் என்பது பீடைக்குரிய மாதம். சஃபர் என்பது பீடைக்குரிய மாதம். சஃபர் என்பது சகுனங்கள் நிறைந்த மாதம் என்று அன்றும் இன்றும் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். மாதம் என்பது அது நல்லதை செய்வதற்கான ஒரு மாதம் அல்ல. சஃபர் மாதத்துல கல்யாண காட்சிகள் வீட்டில் வைக்க கூடாது. சஃபர் மாதத்துல கல்யாண பேச்சுக்கள் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி சஃபருடைய மாதம் வந்துவிட்டால் சிலர்களுடைய அபிப்பிராயம் இப்படி அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதற்கு ஒரு காரணமும் சொல்லுவார்கள். அவர்கள் இந்த சஃபருடைய மாதத்தில் தான் அவர்கள் மரணம் அடைவதற்கான முதற்கட்ட நோயில் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். சஃபர் மாதத்தில்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்னர் அந்த அறிகுறிகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. எனவே எங்க நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதம், அடுத்த மாதம் அவர்கள் வஃபாத் ஆகுகிறார்கள். அந்த வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் அவர்களுக்கு மௌத்திற்குரிய அறிகுறிகளும் அதற்கான நோய் நொம்பலங்களும் ஏற்பட்டது இந்த சஃபருடைய மாதத்தில் தான். எனவே இந்த சஃபருடைய மாதம் ஒரு தகுனம் இல்லாத, இது ஒரு பீடைக்குரிய மாதம் என்ற கருத்தை சிலர்கள் பேசுகிறார். இந்த சஃபருடைய மாதத்தில் வருகிற கடைசி புதன்கிழமை ஒடுக்கத்து புதன்கிழமை என்றொரு வார்த்தையும் சேர்த்துக் கொள்வார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு நோய் ஏற்பட்டுதான் ஒப்பாத்து வர வேண்டும் என்பது அல்ல. நோய் இல்லாமலும் பலர்கள் ஒப்பாத்தாகுகிறார். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்பதான் நிசாவுடைய தொழுகையை முடிச்சு போயிருப்பாரு. வீட்டுல நிம்மதியா சாப்பிட்டு குக்குவத்துல சாய்வாரு, அல்லாவுடைய ரூஹை வாங்கி கொள்வார். எங்களுக்கு செய்தி வரும், இன்னார் வஃபாத் ஆகிட்டார். ஆச்சரியமாக சொல்வோம், இப்பதான் இஷா தொழுகைக்கு சலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வாரன்னு போனார், அதுக்குள்ள வஃபாத் ஆகிட்டாரா? நெல்லடியார்களே, நோய் இருந்துதான் வஃபாத் வர வேண்டும் என்பதல்ல, நோய் இல்லாமலும் வஃபாத் வரலாம், அல்லது நோயுடன் சேர்ந்ததாகவும் வஃபாத் வரலாம். எனவே நோய் ஏற்பட்டது என்பதற்காக வேண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோய்க்கு பிறகு வஃபாத்தானவர் என்பதற்காக இந்த மாதத்தை சீடை மாதம் என்று நம்மில் வர்ணிப்பவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய கதரை மறுத்தவர்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் எது எப்படி எந்த நேரத்தில் நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அந்த முடிவை மறுப்பவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ற நிலைமை உருவாகும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறான், இந்தவற்றுடைய நடைமுறை என்பது அல்லாஹுவை கொண்டுதான் நடைபெறுகிறது. பாடம் சொல்லிக் கொடுங்க, இந்த உம்மத் எதிர்பார்க்கிறது நல்லதாக நடந்தால், இந்த உம்மத் எதிர்பார்த்த நலவு அவர்களுக்கு கிடைக்காமல் அது கெடுதியாக சர்ராக இருந்தாலும் இரண்டும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் வருகிறது. புல் நபியை சொல்லுங்க, கொள்ளும் இணைந்தில்லா, அல்லாஹ் தான் உலகத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தார். எனவே எங்களோட சரீரத்தில இந்த பீடை என்பது, சகுனம் பார்த்தல் என்பது எங்களோட சரீரத்தில இல்லாத ஒரு காரியம். அதை நாம் முன்னோக்குவோமாக இருந்தால், அப்பேற்பட்ட கருத்து நமக்கு இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கதரை நாம் மறுப்பவர்கள் ஆகிவிடுவோம். இதனாலதான் எங்களோட சின்ன பிராயத்திலிருந்து அன்றும் இன்றும் தான் சகோதரர்களே, குர்ஆன் மதரசால ஓதுற பிள்ளைகளுக்கு ஈமானுடைய கடமைகளை பற்றி படித்துக் கொடுக்குற பொழுது, ஈமானுடைய கடமைகள் ஆறு, அதுல ஆறாவது கடமையாக பில் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ற கதரை கொண்டு நான் நம்புகிறேன், அல்லாஹ்வுடைய ஏற்பாடான கதிர் என்பதை கொண்டு நான் நம்புகிறேன். அந்த கதிர் என்னுடைய வாழ்க்கையில் ஹைராகவும் இருக்கலாம், அந்த கதிர் என்னுடைய வாழ்க்கையில் ஷர்ராகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என நான் நம்புகிறேன் என திருப்புராயத்திலேயே இந்த ஈமான் உள்ளத்தில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொடுக்கப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஈமான் திருப்புராயத்தில் மாத்திரமல்ல, பெரியவர்களுடைய உள்ளத்திலும் அனுதினமும் ஒவ்வொரு நேரத்திலும் இது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் பருவான தொழுகைக்கு பிறகு துஆவை கூட படித்து தந்திருக்கிறார். பருவான தொழுகைக்கு பிறகு இந்த ஈமான் நீங்க புதுப்பித்துக் போங்க. இந்த உலகத்துல கிடைப்பது என்பது அல்லாவினால் கிடைக்கப்பெறுகிறது, தடுக்கப்பட்டது என்பது அது அல்லாவினால் தடுக்கப்படுகிறது. கிடைக்கப்பெற்ற ஒன்றை தடுப்பவன் வேறு யாரும் இல்ல அல்லாஹுவை தவிர, கிடைக்க பெறாத ஒன்றை தருபவன் யாரும் இல்ல அல்லாஹுவை தவிர. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னைக்கு பருவான தொழுகைக்கு பிறகு துஆ என்ற ஒன்று இல்ல இல்ல இல்லன்னு சிலர்களுடைய இந்த நச்சரிப்பு, சிலர்களுடைய இந்த பேச்சினால துஆ ஓதிக்கொண்டிருந்த மக்களும் இன்னைக்கு அதிலிருந்து தூரமாகிட்டாங்க. சில பள்ளிவாசல்கள பார்த்தா பருவான தொழுகையை முடிச்சுட்டு எப்படா இமாம் சலாம் கொடுக்க மாட்டான்னு எதிர்பார்க்கறது விட்டு முடிச்சு ஓடுறதுக்கு ரிசர்வ் இல்ல, துஆவும் இல்ல, ஒரு பண்ணாம் கட்டியும் இல்லாம. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பருவான தொழுகைக்கு பிறகு பல துஆக்களை ஓதிருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு ஓதுமாறு சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு சொன்னார்கள், அல்லாஹும்மா யா அல்லாஹ் லா மானிஅ லிமா அஅதைத, என்ற வாழ்க்கையில எதை நீ நான் எதிர்பார்க்கிறதை தந்திருக்கிறாயோ அதை தடுப்பவன் இந்த உலகத்துல யாரும் இல்லையா? அல்லாஹுமா லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅத்திய லிமா மனஅத, என்ற வாழ்க்கையில நான் எதிர்பார்த்தேன், ஆனா நீ தரல்ல, நீ தராத ஒன்றை இந்த உலகத்துல தருவதற்கும் வேறு யாரும் இல்லையா? அல்லாஹ் நல்லே, அந்த துஆவுடைய வார்த்தையின் மூன்றாம் பகுதி, இந்த வாழ்க்கையில நீ எதை முடிவு செய்திருக்கிறாயோ, எதை தீர்ப்பு செய்திருக்கிறாயோ, அதை மாற்றி அமைப்பதற்கும் இந்த உலகத்துல யாரும் இல்லையா? நல்லே, எங்கட இஸ்லாமிய பார்வையில இந்த தகுணம் பார்க்கிறது, வீடை பார்த்தல் என்ற ஒன்று இல்ல. அப்படி இருக்குமாக இருந்தால், அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தகுணம் என்ற இருக்குமாக இருந்தால், வீடை பார்த்தல் என்பது இருக்குமாக இருந்தால், மூணு விஷயங்கள்ல நீங்க அதை கண்காணிப்பு செய்யுங்க, கவனிப்பு செய்யுங்க. ஒன்று உங்களோட மனைவியர், இரண்டாவது நீங்க தங்குகிற தங்குமிடம் உங்களோட வீடு, மூணாவது நீங்க பாவிக்கிற வாகனம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தகுணம் என்ற ஒன்று இருக்குமாக இருந்தால்,
இதனால எனக்கு நல்லதில்லை, இது சரி வருவதில்லை, இதை விட்டு நான் தளரணும், இதுல எப்ப பார்த்தாலும் வலால், இதுல எப்ப பார்த்தாலும் முசீபத், இதுல எப்ப பார்த்தாலும் கடுங்கள் என்று நீங்க உன்னை சிந்திக்குகிறதாக இருந்தா நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மூணு விஷயத்தை நீங்க யோசிங்க. உங்களோட மனைவி நீங்க சரியாத்துடைய அடிப்படையில உங்களோட மனைவியோட எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அல்லாஹ் சொல்கிறான் வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அந்த பெண்களோட நல்ல முறையில கூட குடும்ப வாழ்க்கை அமைச்சுக்கோங்க. இது ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற புத்திமதி. உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மனைவியோட நல்லதொரு குடும்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் விரும்புகிற, இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற அழகான ஒரு குடும்பவியலை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சலாக்குடைய பாடத்துல கூட அல்லாஹ் சொல்கிறான், சலாக் என்பது அஸ்ஸலாமு வர்ரத்தான், உங்களோட மனைவி உங்களுக்கு சரிவரல்ல, நீங்க பிரிஞ்சிடணும் எதிர்பார்க்கிறீங்க. இஸ்லாம் படித்தரத்தை சொல்லி தந்திருக்கிறது. முதலாவது ஒரு சலாக் நீங்க விடலாம், முதலாவது ஒரு தலாக் நீங்க விடலாம். அதற்கு முன்னால் உள்ள கட்டம் இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களோட மனைவி உங்களுக்கு மாற்றம் செஞ்சா அந்த மனைவிக்கு நீங்க புத்திமதி சொல்லுங்க, நல்ல உபதேசங்களை சொல்லிக் கொடுங்க, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்ற அறிவுரைகளை சொல்லிக் கொடுங்கள். அப்படியும் இல்லாதிருந்தால் அவர்களை நீங்க அடிக்கலாம், அப்படியும் இல்லை என்றிருந்தால் அவர்களை படுக்கையில் நீங்கள் பிரித்திருக்கலாம். அதுவும் தாண்டி ஒன்றும் வேலை செய்தில்லண்டா, இந்த மனைவியோடு வாழ்கிறதா அல்லது வாழ்க்கையை பிரித்து விடுவதா, உங்களோட குடும்பத்தை பற்றி நீங்க பேசுங்க. இப்படியெல்லாம் குடும்பவியல் எப்படி அமைய வேண்டும் என்று இஸ்லாமிய பாடம் சொல்லி தந்திருக்கிறார். மனைவிக்கு வாய் கூட்டு, மனைவிக்கு எதையும் பேசுறதுக்கு சுதந்திரம் இல்ல, மனைவியுடைய கருத்தை எடுத்துக் கொள்றதுக்கு இவர் தயார் இல்ல, நான் பிடிச்ச முசலுக்கு மூடுத்தால் நீ வாய மூடு, நான் சொல்றதுதான் கேட்கும். இதுவல்ல சகோதரர்கள் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை, இதுவல்ல இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை. என்ன சொல்ல வருகிறோம், அல்லாஹ் தலாக்குடைய பகுதியில கூட சொல்கிறார், நீங்க பிரியறீங்க, நீங்க மனைவிய விரும்பல, முதல் தலாக் கொடுங்க, அப்பையும் நீங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. அந்த முதல் தலாக் கொடுக்கப்பட்ட அந்த ரஜியத் என்று சொல்லுகிற உங்களுக்கு மீட்டி எடுக்க முடியுமான அதிகாரம் கொடுக்கப்பட்ட தலாக், அதுல அந்த மனைவி அவருடைய செயல்பாடு நல்லதாக அமைகிறதா, உங்களை விரும்புகிறாரா, உங்களை கட்சிகளை பேணுகிறவரா, நடத்துகிறாரா, தன் வாயை பேணி கொள்கிறாரா என்று பார்க்கலாம். இப்ப நல்லது உங்களுக்கு பட்டுச்சு, நீங்க நீட்டி எடுத்துட்டீங்க, எடுத்ததுக்கு பிறகு திருப்பியும் பழைய குருடி கலவரத்தோடு நீங்க இரண்டாவது தலாக் கொடுத்துட்டீங்க. இந்த தொடர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த மனைவி தலாக்குடப்பட்ட மனைவிய நீங்க மீண்டும் மனைவியாக உங்களுக்கு எடுத்துக் கொள்கிற பொழுது, ருஜு செய்து கொள்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீங்க தலாக்குட்ட மனைவி என்பதற்காக, நீங்கள் பிரித்து வைத்த மனைவி என்பதற்காக அவனுடைய தராதரத்தை நீங்க குறைச்சிடக் கூடாது. அல்லாஹ் திருகுர்ஆன் தலாக்குடைய பாடத்திலும் ஃபஇன்ஸாகும் பிமஅரூஃப், ஃபஇன்ஸாகும் பிமஅரூஃப், நீங்க தலாக் விட்டு எடுத்த மனைவி என்பதனால அந்த மனைவியுடைய தரம் குறைந்து விட மாட்டாது, அவங்களுக்கு மனைவிதான். எனவே எங்க அல்லாஹ் ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அந்த பெண்ணுடன் நல்ல குடும்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னானோ, அதே மஅரூஃப் என்ற வார்த்தையை தான் தலாக் விடப்பட்ட மனைவியின் விடயத்திலும் சொல்கிறான், உங்களுக்கு நல்லதொரு மனைவியாக நீங்க வச்சுக்கொள்ள பாருங்க, குடும்ப வாழ்க்கைய நீங்க முடிச்சு விடாம முடித்து விடாம நீங்க பாதுகாருங்க என்றதுதான் நல்லா சொல்லி காட்டுறான். இப்படி அழகான புத்திமதிகளை சொல்லி தந்திருக்கிறான். குடும்ப வாழ்க்கை என்பது எப்படி அமையணும், ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி அமையணும், எனவே நபி அவங்க துஆ சொல்லி தருகிறாங்க. வலா ராக்கலிமா கமை என்ற தொடர்ல எப்படி தகுணம் என்று பார்த்தல் என்றிருந்தால், இப்படி எல்லாம் நீங்க குடும்பத்தை அனுசரிக்கிறீங்க, மனைவியோட நல்ல முறையில நடக்கிறீங்க, ஆனா அது கட்டு சடங்குகிற ஒரு பெண்ணாக தெரியல. இவ்வளவு எல்லாம் இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள், இவ்வளவு எல்லாம் அழகான உபதேசங்கள் சொல்லப்பட்டும் கூட, பொத்துமதிகள் சொல்லப்பட்டும் கூட உங்களுக்கு கட்டுக்கடங்குவில்லை என்று சொன்னால், இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது, இதுக்கு மேலையும் இந்த பெண்ணோட வாழுகிறது உங்களுக்கு பரக்கத்தில், நீங்க விரும்பினா அந்த பெண்ணை நீங்க தலாப்பிட்டு ஒதுங்கிக் கொள்ளலாம். இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. இது போலதான் சில வீடுகள், சில கடை தொகுதிகள், சிலாக்கள் அந்த வீட்டை வாங்குவாங்க, ஒரு வீட்டுக்கு கூலி கூலி கொடுத்து குடியிருப்பாங்க, அந்த வீட்டுக்கு போனதிலிருந்து நோய், அந்த வீட்டுக்கு போனதிலிருந்து பலா முசீபத், அந்த வீட்டுக்கு போனதிலிருந்து அந்த அடுத்த வீட்டுக்காரனோட சண்டை, மேல வீட்டுக்காரனோட சண்டை, எவ்வளவு ஒதுங்கி ஒதுங்கி போனோம், எவ்வளவு சரியத்துடைய அனுசரை அனுசரித்து போனோம், அன்னை வீட்டோருடைய ஹக்குகளை தேடி நடந்தோம், ஆனா இது சரிபட்டு வாரது போல இல்ல, இதுல இருக்கிறது பரக்கத் இல்லை என நீங்க விளங்கினா, நபி சொன்னாங்க அதை விட்டுட்டு நீங்க வேறொண்ட கை மாத்திக்கோங்க. இதே போலதான் வாகனத்தையும் சொன்னாங்க, சொல்ல வாகனம் இந்த உலகத்தில் எதுவும் நடைபெறும், அது நமக்கு ஹைராக இருக்கலாம், நமக்கு ஷர்ராக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இஸ்லாம் சொல்கிறது உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் திருப்திப்படுத்துகிற வாழ்வாக உங்களோட வாழ்க்கையை அமைச்சி நீங்க வெற்றி உள்ளவர்களாக நாள வருகையில சூனத்தை வந்து சேருகிற அந்த வழியை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். சூனத்தை வந்து அடைந்து கொள்கிற அந்த வாழ்வை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோளத்தை வந்து சேருகிற அந்த வாழ்வை தயார் செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எங்களை எல்லாருடைய தலையிலையும் வருகிற ஒன்றுதான், சுவர்க்கத்துக்கு போறதுக்கு நாங்க நிறைய அமல் செய்யணும், சுவர்க்கத்துக்கு போறதுக்கு நாங்க நிறைய சொல்லணும், சுவர்க்கத்துக்கு போறதா இருந்தா நாங்க நிறைய நோன்பு நோட்டோனும், நிறைய சதக்காக்கள் செய்யணும், சுவர்க்கத்துக்கு போறதுக்கு நிறைய பலானோதும். இப்படி அமளி ரீதியான அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எங்கட தலையில மிக அவசரமாக வந்துடும். சுவர்க்கத்துக்கு போறதா இருந்தா நான் நிறைய அமல் செய்வேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஒரு பக்கம் உண்மைதான். சுவர்க்கம் என்பது எங்களுடைய அமல்களை கொண்டு அதன் அந்தஸ்துகளை அல்லாஹ் நமக்கு சேர்த்து வைத்திருக்கிறான். அதாவது குர்ஆன் சுவர்க்கத்தை பத்தி சொல்கிற பொழுது ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அல்லாஹ் சொல்கிறான் இந்த சுவர்க்கம் எதற்கு தெரியுமா, நீங்க உலகத்தில் அமல் செஞ்சீங்களே, உலகத்தை நீங்க இபாதத்துல ஈடுபட்டீங்களே, அதனுடைய பிறவி போலி இந்த சுவர்க்கத்தை உங்களுக்கு நாம் தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். தெளிவன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்க எங்கட சுவர்க்கத்துக்கு எங்கட கபருக்கு நாங்க அமல் செய்கிறோம் என்ற சிந்தனையில் நாம் இன்னும் ஒன்றை மறந்து விடுகிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, தன்னுடைய சுயநலம் தான் செய்கிற இபாதத்துக்கு அடுத்தவர்கள் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, எனவே நான் இபாதத்திலேயே மூழ்கிவிட வேண்டும், நான் சுவனம் போய் சேர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்துல சமூகத்துக்கு ஆற்றப்பட வேண்டிய, சமூகத்துக்கு என்னால் செய்யப்பட வேண்டிய பல கடமைகளில் கண்மூடியவர்களாக பலர்களும் இருக்கிறார். நினைக்கிறாங்க நாங்க பள்ளியில போயிட்டு அஞ்சு வகுப்பு தொழுதால் போதுமானது, நான் சுவர்க்கம் போகலாம், இது சுவர்க்கத்துக்கு போற அமல் இது மட்டும்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில எங்கட மீசான் என்ற தராசை கணப்படுத்துகிற செயல்பாடுகள் என்ன யா ரசூலல்லாஹ்? எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாளை மறுமையில மீசான் என்ற தராசை, எங்கட நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படுகிற மீசான் என்ற தராசை. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லியிருக்கிறான், நாள மறுமையில இந்த மனிதர்கள் செஞ்ச நல்லதையும் கெட்டதையும் நிரப்புவதற்காக நாம் மீசான்களை, பேலன்ஸ்களை, தராசிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறான். வனமகுல் மவாதீனல் கிஸ்தல் யௌமில் கியாமா, நாள மறுமையில எந்த ஒரு அடியானும் எந்த ஒரு மனிதனும் நாளை மறுமையில அவன் தீங்கிழைக்கப்பட மாட்டான், பல குமரமும் நஃப்ஸு ஷைஆ தீங்கிழைக்கப்பட மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், அவன் செஞ்சது நலமோ அவன் செஞ்சது கெட்டதோ ஒரு கடுகல வேணும் இருந்தாலும் கூட, அல்லாஹ் சொல்கிறான் அது மிக கடுகல வேணும் இருந்தாலும் கூட அதனையும் கூட நான் வறுமையில் அவனுடைய நன்மை தீமை என்ற வகையில் நாம் கொண்டு வருவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபுல் தபாரகவத்தாலா இது சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறான். இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இன் அஸ்ஸலமா யூவகு ஃபில் மீசான், எந்த மீசான் தராசுல எங்கட உங்கட அமல்கள் நிறுத்தப்பட போகுதோ அந்த தராச நன்மையான தராச கனப்படுத்துகிறது என்று சொல்கிற பொழுது ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க, இன்ன அஸ்கலமா யூதோஃபில் மீசான் தக்குவம் வாஹி வஹுஸ்னுல் குலூப், தக்குவம் வாஹி வஹுஸ்னுல் குலூப், தக்குவல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறையற்றம் நால வறுமையில உங்களோட தராசை கனப்படுத்தும் என்பதோட நிப்பாட்ட இல்ல. ரெண்டாவது சேர்த்தாங்க, ஹுஸ்னுல் குலூப், உங்களோட நல்ல குணாதிசயங்கள், உங்களோட நல்ல நடையுடை பண்புகள் பண்பாடுகள் இருக்குகிறது, இதுவும் நான் வறுமையில உங்களோட தராசை நிறைக்கக்கூடியது, உங்களோட தராசை கனப்படுத்தக்கூடியது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இதனால் தான் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத் என்று வருகிற பொழுது, ருகூக் என்று கடமைகள் என்று வருகிற பொழுது, ஹதீஸ் குர்ஆனுடைய விளக்கத்தில் உலமாக்கள் இரண்டு பகுதிகளாக பிரித்து தருவார்கள், ஒன்று ருகூக்குல்லாஹ், இன்னொன்று ருகூக்குல் இபாத், அல்லாஹ்வுக்கு நாங்க நீங்க செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் இது ஒன்றுதான் ருகூக்குல் இபாத், எங்களை போல மனிதர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் இதுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்னுல் குலுக் என்ற அந்த வார்த்தையை கொண்டு சொல்கிறாங்க. இதுவும் நாளை மறுமையில உங்களோட நன்மை தராசை கனப்படுத்தக்கூடியது, இனிவன் அல்லாஹ் நேரடியாகவே எனவே அந்த வகையில் பார்க்குகிற பொழுது இன்றைக்கு எங்களோட சமூகத்துல மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் சகோதரர்களே. இன்னைக்கு நாங்க எங்களோட தேவைகளை ஏதோ ஒரு வகையில நிவர்த்தி செய்து கொள்கிற வழிமுறைகளை கையாளுகிறோம். எப்படியாவது எங்கேயாவது போயிட்டு எங்களோட நேர காலங்களை செலவு செஞ்சு எங்களுக்குரிய ஒரு வருமானத்தை தேடிக் கொள்கிறோம். அல்லாஹ் நேரடியாகவே அந்த வருமானத்தை தேடித்தர முடியாத பல மக்களும் நம்மளை சூழ நாம் அறிய பலர்களும் இருப்பார்கள். நம்மை சூழ நாம் அறிய பலர்களும் இருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால்தான் ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல் என்ற ஒரு விடயத்தை அடுத்தவர்களுடன் ஒற்றுமையாக இருந்து அவர்களுடைய சுக துக்கங்களிலும் பங்கு கொள்ளுதல் என்ற வழியை காட்டி தந்திருக்கிறார். அடுத்தவர்களின் சுகத்துக்கங்களில் பங்கு கொள்ளுதல் என்பதற்கு இஸ்லாமிய அடிப்படை ஒற்றுமை என்பது தேவை என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த குர்ஆனுடைய மார்க்கம் குர்ஆன் என்ற இந்த வேதம் கொடுக்கப்படுவதற்கு முன்னரே அவங்க ஒரு நீதியான சமூகம் உருவாக வேண்டும், ஒரு நியாயமாக யோசிக்கிற சமூகம் உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். மக்காவுடைய வாழ்க்கையில பாருங்க, நபி அவங்களுக்கு வஹியின் மூலமாக முதல் முதல் குர்ஆனுடைய வசனம் இறக்கி அவர்கள் ரசூலாக அல்லாஹ் பிரகரணம் செய்யப்படுவதற்கு முன்னர் நடந்தது ஒரு செய்திதான் காபாவுடைய புனர் நிர்மாணம். எனக்கெல்லாம் சரித்திரம் தெரியும். காபாவை அவங்க மீறும் கட்டுறாங்க. அந்த காபாவை கட்டப்படுகிற பொழுது அந்த காபாவினுடைய ஓரோரத்தில் வைக்கப்பட்ட அந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்ற அந்த கல்லு அது மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட வேண்டும். இப்ப எல்லாரும் போட்டி போறாம நாதான் பக்தியோனும் அவனுக்கு கடன் கொடுக்க கூடாது, நாதான் பக்தியோனும் இவனுக்கு கடன் கொடுக்க கூடாது. கனிமன் அல்லாஹ் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சு காட்டாங்க என்பது எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலும் கூட எப்படி ஒரு நீதியான சமூகம் அடுத்தவருடைய உள்ளங்களையும் மதிக்குகிற, அடுத்தவருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் இடம் கொடுக்குகிற ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தான் தன்னுடைய நுபுவத்துக்கு முன்னால கூட ஒற்றுமை என்ற கயிறு அது இருக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் அங்கு இருக்குகிற மக்கள் சுகமாக வாழலாம், சௌக்கியமாக வாழலாம் என்பதை அந்த அஜுவனத்துவது கல்வி எப்படி வைக்கப்பட வேண்டும் என்பதற்கான வழிமுறையிலே காட்டிக் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கள் இருக்குகிற பொழுது நபியவர்களும் அந்த நபியவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களும் பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தாங்க. அதை ஒன்றென்று சொல்றதுக்குரிய நேரம் போதாது. ஜனங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதனுடைய இறுதி கட்டம், அதனுடைய இறுக்கமான ஒரு கட்டம் தான் அந்த அபிய பாலிப் என்ற பள்ளத்தாக்கு. இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்குகிற அந்த பள்ளத்தாக்கிலே நபியவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் அவருடைய குடும்பத்தினர்களையும் அவர்கள் சிறை பிடித்தார்கள் என்பதையும் நாம் தடுத்து வைக்கப்பட்டார்கள் என்ற சரித்திரத்தையும் அறிவோம். ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த ஒற்றுமையுடைய தருபியை எப்படின்னா, நாங்க இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்ததனால இந்த முஷ்ரிக்கீன்கள் இந்த மக்கத்து குஃபார்கள் எங்களுக்கு இவ்வளவு அநியாயம் செய்யறாங்க, நாங்க ஏன் விட்டுட்டு அவங்களோட சேர்ந்துட கூடாது, இந்த நபியோட இருக்கிறதுனாலதானே, இந்த இஸ்லாமிய சமூகத்தோட ஒட்டு உறவாடி இருக்கிறதுனாலதானே எனக்கு இந்த கஷ்டம், நான் ஏன் பெசாம சட்ட அகல போய்த்தரக் கூடாது, என்ன ஒற்றுமையை பிளந்து அந்த சமூகத்தை கூறு போட்டு நான் எனக்கு உங்களுக்கு சரிவராது, நான் ஒதுக்கிக் கொள்கிறேன் என்ற நிலைப்பாட்டை கூட கஷ்டத்தை அனுபவிக்கிற சஹாபாக்களுடைய உணர்விலும் வரல சொன்னது. இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, பாப்பா இங்க ஒத்து வாரமாய் விளங்கல, பேரும் சேர்ந்து இவனுக்கு பேர் அடிப்படுது, ஏன பேரும் சேர்ந்து ஊத்தி அவர்கள் போல இருக்கி இவர்களோட நான் சரிவராது, நைசா தட்டி மாறுவோம்னு கரண்டு பேசிடுவார். இதுதான் இன்னைக்கு எங்கட மக்கள், இதுதான் நிகழ்த்து இருக்கக்கூடிய தன்மைகளாக பார்க்கிறோம். ஒற்றுமை கஷ்டப்படுகிற பொழுதும் அவர்கள் சமூகத்தை மட்டும் பிரிந்து போகவில்லை, சமூகத்தை மட்டும் கரண்டு போகல், அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தாங்க. இதுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகும் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் முஹாஜிரி வல் அன்சார், மக்கால இருந்த வந்த முஹாஜிர்களுக்கும் மதீனாவின் அன்சாரி தோழர்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமையை ஏற்படுத்தி வைத்தார்கள். அவர்கள் இருவரையும் ஒரு சகோதரர்களை போன்று ஒரு நிலையை தோற்றுவித்தார்கள் என்பதை தான் மதீனாவிலும் பார்க்கும். எனவே இஸ்லாமிய அடிப்படையில் எதிர்பார்க்கப்படுகிற ஒன்று சகோதரர்களே, ஒற்றுமை என்பது மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று. அந்த ஒற்றுமை எப்பொழுது வீணாக ஆக்கப்படுகிறதோ, அந்த ஒற்றுமை என்பது எப்பொழுது இல்லாமல் ஆக்கப்படுகிற காரியங்கள் காரணங்கள் உருவாகுகிறதோ, அல்லாஹ் மூன்றாவது சாராரையும் பார்த்து சொல்லி இருக்கிறான், இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்களா, இந்த ரெண்டு பேரையும் நீங்க ஒத்துமைப்படுத்தி வைங்க, ஒற்றுமை இல்லாத சமூகமாக உங்கள்ல நீங்க ஆளான் பிரிகிறதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஈமானியை சேர்ந்த முஃமின்கள், விசுவாசம் கொண்ட முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் பிரிவினை என்பது வந்துவிடக் கூடாது. மௌத்தா போனவர்களாக இருந்தாலும் சரிதான், மௌத்தா போனவர்களை பற்றியும் அல்லாஹ் இஹ்வான் என்ற அந்த சகோதரர்கள் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். என்ன செய்யும் என்று சொல்லுகிற பொழுது வல்லவீன அவங்க அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, துஆ கேட்பாங்க, ரப்பனா ஹஸ்தில்லனா, யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்கட மட்டுமல்ல வலி இஹ்வானினா, எங்கட சகோதரர்கள், எங்கட நண்பர்கள், எங்கட இஸ்லாமிய சகோதரர்கள், எப்பேற்பட்டவர்கள், அல்லதீன சபகூனாபில் ஈமான், முஃமின்களாக வஃபாத்தாக இருக்கிறார்கள், முஃமின்களாக கபர்ல போய் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கபருக்கு போனதுக்கு பிறகும் உன்னுடைய சகோதரன் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை இந்த துஆவின் மூலம் சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சகோதரத்துவம் ஹயாத்தோடு இருக்குகிற மட்டும் பொழுது அல்ல, மௌத்துக்கு பிறகும் அந்த சகோதரத்துவம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உத்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களோட மௌத்தா போனவர்களுடைய நல்லதை நீங்க பேசுங்க. அவர் உலகத்துல நல்ல வேலைகளை, நல்ல சேவைகளை, சமூகம் எதிர்பார்க்கிற, சமூகத்துக்கு நன்மை தருகிற நல்ல காரியங்கள் ஈடுபட்டு இருப்பார், அதை பேசுங்க, இன்னும் அதை ஹயாத்தாக்குங்க. வலா தன்குரு மத்தாவீயின், மனிதன் என்ற வகையில அவரிலும் சில தவறுகள் ஏற்பட்டு இருக்கலாம், அந்த தவறை பேசுறத விட்டுருங்க, அவர் செஞ்ச நலவை நீங்க பேசுங்க. நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன புத்திமதிக்கு நேர் மாற்றம் இன்றைக்கு சில சகோதரர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். மௌத்தா போனவரையும் எங்களை வாய் விட்டு வைக்கிறது இல்ல, அவன் ஊருபடைய பேசுறது, ஹயாத்தோடு இருக்கிறவனை கல்வி கல்வி முடிச்சது மட்டும் இல்ல, மௌத்தா போனவர்களையும் விட்டு வைக்காம நல்லது பேசுறதை விட்டுட்டு அவண்டையும் ஊருபடையதான் பேசுறது. நல்லே, இது இஸ்லாமிய சகோதரத்துவம் குடிதோண்டி புதைக்கப்படும் என்பதை நாங்க மறந்துடக் கூடாது. சொன்ன சில வார்த்தைகள் மூலம் நான் தெளிவுபடுத்துகிறேன், இந்த சமூக ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன புத்திமதிகள் பார்த்து சொல்கிறாங்க, என உமத்தினர்களே, இந்த சமூக ஒற்றுமையை குறைக்கக்கூடிய ஒன்றுதான் பொறாமை. எனவே உமத்தினர்களை நீங்க ஒத்தருக்கொத்தர் பொறாமப்படாதீங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் நான் நோன்பு வைக்குகிறவன், ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15 நோன்பு வைக்குகிறவன், இன்னும் என்ன சுண்ணத்தான நோன்புகள் வைக்கப்பட வேண்டுமோ அந்த சுண்ணத்தான நோன்புகளை எல்லாம் நோக்குகிறவன், சதக்காக்கள் வாரி வாரி வழங்குகிறவன், அல்லாஹ்வு நல்லடியார்களே, ஜகாத்தை கொடுக்குகிறவன், ஹஜ் செய்கிறவன், இப்படி எல்லாம் சில நேரங்களில் சைத்தான் எங்களை உள்ளத்தில சிந்தனைகளை கொண்டாந்து போடுவான். நீ தெரியாமல் செய்கிறாயப்பா, ஒன்னொட்டு ஆள் இல்லப்பா, இதெல்லாம் தாக்குமென்று சொல்கிறது கத்தருங்க, என்னொட்டு ஆள் இல்ல இந்த சிந்தனை வருகிறது, என்னொட்டு ஐவாத செய்யறதுக்கு இங்க இடம் இல்ல, ஆள் இல்ல, நான் தான் இந்த பல்ல வந்து லைட் ஸ்விட்ச் போடணும், நான் வார நேரத்தை வாட்சிங் தான் தூக்கம் இப்படின்னு பேசுவோம், நாங்க வந்தா லைட் போடுவோம், நாங்க வந்தா பானைக்கு தண்ணி நிறைக்குவோம், இப்படி எல்லாம் செய்கிற வேலையை அவங்க நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம் இருப்பாங்க. நாங்க பெரிய அமல்தாரிகள், பெரிய அமல்தாரிகள். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளவு பெருசாக நீங்க அமல் செய்யறன்னு நினைச்சு கொண்டிருப்பீங்க, ஆனா வேற யாரையும் ஒராளை பார்த்து நீங்க பொறாமப்பட்டுட்டீங்கன்னா இந்த பொறாமை இருக்குறதே நீங்க செஞ்ச எல்லா அமலையும் அதை முழுகிடுவீங்க. இவ்வளவு பெரிய அமல் செய்யற நீங்க நினைக்கிறீங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னல் ஹஸத், இந்த பொறாமை என்பது யாகுலுல் ஹஸனா, நீங்க செய்கிற நன்மைகள் அப்படியே சாப்பிட்டு விடும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமும் சொல்லி காட்டாங்க, நாங்க நீ எல்லாம் கண்ணால பாக்குற வாழ்க்கையில செஞ்சிருக்கிற உதாரணம், என்ன உதாரணம் சொன்னாங்க, எப்படி நெருப்பு என்பது விறகை திண்டு விடுமோ, நெருப்பு என்பது விறகை திண்டு விடுமோ, சின்ன நெருப்பட்டி குச்சிதான் தேவை, பெரிய ஒரு மரத்தையும் சாய்ச்சிடலாம் பத்த வச்சு சகோதரே. மரம் என்பது பார்வையில மிக பெருசாக இருக்கலாம், மரம் என்பது பார்வையில மிக பெருசாக இருக்கலாம், அந்த மரத்தையும் பட்ட வச்சிக்கிற பட்ட வைக்கிறதுக்கு இன்னொரு நெருப்பு குச்சி தான் தெரியும். அழகான உதாரணம் சொல்றேன், நாங்க நினைக்கிறோம் பெருசு பெருசா நாங்க அமல் செய்கிறோம், இல்ல நாங்க அடுத்தவரின் மீது படுகிற பொறாமை நாங்க செஞ்ச பெரிய அமலையும் அப்படியே பத்த வச்சு சாய்த்திருந்தோம், அப்படி கிண்டு புழுங்கியிருந்தோம். பொறாமப்படாதீங்கிறதுனால எங்கட ஈமான் பலவீனம் அடைகிறது. நாங்க அல்லாஹ்வை கொண்டு வைத்திருக்கிற நம்பிக்கையில அங்க கேள்விக்குறி ஏற்படுகிறது. அல்லாஹ் என்னது நாங்கள் நம்பிக்கை என்னது? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த உலகத்துல யாரு எது கொடுக்கப்பட்டாலும் கொடுக்குகிறவன் அல்லாஹ். இந்த உலகத்துல யாரு எதை கொடுக்கப்பட்டாலும் கொடுக்குகிறவன் அல்லாஹ். அல்லாஹ் திருக்குறான் செல்வத்தை தருகிறவனும் அவன் தான், கொடுத்த செல்வத்தை பிடுங்குகிறவனும் அவன் தான். அல்லாஹ் கொடுப்பான், கொடுத்ததை அவன் எடுப்பான். இது அல்லாஹுடைய தன்மத்தை போது கனிமன் அல்லாஹுவின் நல்லே ஒரு ஆள் பட்டம் பதவிக்குட்பட்டவர், மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய அறிவுள்ளவர், மிகப்பெரிய சமூகத்தில் மதிக்கப்படுகிற ஒருவர், பல துறைகள் பல துறைகளில் அல்லாஹ் அவர்களை மேன்மைப்படுத்திருக்கிறார். அது அல்லாஹ் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் கொடுத்த கனிமன் அல்லாஹுவின் நல்லே அல்லே இப்ப இவர்ல போய் நாங்க பொறாமப்பட்டோம்டா, இவரு தான் பள்ளி தலைவராக இவ்வளவு காலத்துக்கு இருப்போனுமா, இவரெல்லாம் கண்டா எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆதியார்னு சலாம் சொல்லுவோமா, என்னைய பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லக்கூடாதா, இவரை எப்படி நாங்க விட்டு வைக்கிறது, அவரை கரெக்டோனும் இதுல இருந்து நான் இந்த பதவிக்கு போட்டி போடணும். இப்படியும் சில மக்கள் இருக்கிறாங்க சகோதரர். சிலர்களால் சமூகத்துக்கு நல்லது நடக்குது, அந்த நல்லதை நடக்கிறத பார்த்து கொண்டிருக்கிற குடிக்காத சிலர்களும் இருக்கிறார். இதுவும் பொறாமையுடைய ஒரு வகை சகோதரர். அல்லாஹ்வு நல்லடியார்களே, எனவே ரபுல்இஸ்ஸத் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல கேட்கிறான், கேள்வியாக கேட்கிறான், பொறாமை உள்ளம் கொண்டவர்கள், பொறாமை என்ற எண்ணம் உள்ளவர்கள் இந்த ஆயத்துடைய அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு நாங்க ஜவாப் சொல்லியா போனோம். அல்லாஹ் கேட்கிறான், இந்த மனிதர்கள் பொறாமை படுகிறாங்களா, யாருடைய விஷயத்துல அல்லாஹ் எந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வெகுமதிகளை கொடுத்திருக்கிறானோ, எவர்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் செல்வந்தர்களாக செல்வத்தை கொடுத்து கண்ணியப்படுத்திருக்கிறானோ, பதவிகளை பட்டத்தை கொடுத்து கண்ணியப்படுத்திருக்கிறானோ, அந்தஸ்தால் உயர்வாக்கி வைத்திருக்கிறானோ, இப்பேற்பட்டவர்களை பார்த்து இந்த மக்கள் அவங்க பொறாமைப்படுகிறாங்களா, இந்த கேள்விக்கு நாங்க ஜவாப் சொல்லுவோமா இல்லையா சகோதரர்களே? பொறாமை உள்ளவர்கள் நல்லே அல்லா இன்னொரு இடத்திலும் சொல்லி காட்டுகிறான். இது போன்ற இந்த கருத்தை தருகிற நாங்க விளங்குவதற்காக வேண்டி மகிழ்ச்சத்தகும் உலகத்தில் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறாரு, அவருக்கு இருக்க கூடாது, எனக்கு கிடைக்கணும், அவர் இப்படி போக விடக்கூடாது, நான் அதை தடுக்கணும், நான் அந்த இடத்துக்கு வரணும் என்றெல்லாம் இப்படி எல்லாம் மிகப்பெரிய சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க விளங்கிக்கோங்க, நகனு கசம்னா பைனகும், யாருக்கு என்னென்னதை கொடுக்கணும், இந்த உலக வாழ்க்கையில யார் யார் எப்படி எப்படி வச்சோனும் என்று நாங்களாம் திருத்தி திருத்தி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையெல்லாம் கொடுத்திருக்கிறார், அந்த வாழ்க்கையை நாங்க தான் திருத்து பங்கு வைத்திருக்கிறோம். எனவே நீங்க ஒரு ஆளுக்கு கொடுத்ததுல இன்னொரு ஆள் பொறாமப்பட்டா நாங்க கொடுத்தது சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க, நாங்க கொடுத்தது சரியில்லை, அல்லாஹ் இவனை இப்படி பார்த்திருக்க கூடாது, அல்லாஹ் இவனுக்கு இப்படி கொடுத்திருக்க கூடாது என்று நீங்க கருதுகிறீங்க. எனவே அல்லாஹ்வுடைய முடிவுல அல்லாஹ்வுடைய தீர்ப்புல நீங்க குறை காணுகிறீர்கள். அல்லாஹ்வு நல்லடியார்களே, எனவே இந்த உம்மத் பொறாமை உள்ள உம்மத்தாக ஆக கூடாது. இந்த பொறாமண்டு வந்துட்டா எல்லா பலாயும் வரும், பொறாமண்டு வந்துட்டா எல்லா முசீபத்தும் வரும், பொறாமண்டு வந்துட்டு அவனை பத்தி ஊர்வலாய்க்கல்வோ பார்ப்பான், பொறாமண்டு வந்துட்டு அவனை பத்தி உள்ள என்னென்ன தவறுகள் செய்யறாண்டி ரகசியமாக ஆய்வு செய்ய பார்ப்பான், அவனுடைய தவறுகளை அந்த துருவி துருவி ஆராய்ச்சி செய்ய பார்ப்பான், அவனை பத்தி அசிங்கமாக மக்கள்கிட்ட கதைகளை பருத்த பரத்த முயற்சி செய்வார், அவனை பத்தி கெட்ட எண்ணங்கள் அடுத்தவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவான், அவனை பத்தி பொறாமை என்று இருப்பதன் காரணமாக அவனை பத்தி புறம் பேசுவான், அவனை இட்டு கட்டி அவனை கேவலப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வான். காரணம் உன் உள்ளத்தில் இருக்கிற ஜலஸ் என்ற அந்த பொறாமை, அந்த பொறாமை. நிலவியாரே அழகான உதாரணம் இன்னும் சொல்லலாம், சரித்தனமாக சொன்ன உதாரணம் மிக பொருத்தமான உதாரணம். ஆனா புழக்கத்துல நான் ஒரு செய்தியில பார்க்கிற நேரத்துல ஒரு எழுதப்பட்ட ஒரு வாக்கியம் தான், அழிக்க நினைப்பவன் அழிந்தே போவான், அழிக்க நினைப்பவன் அழிந்தே போவான். பொறாமையின் காரணமாக அடுத்தவன் அழிக்க பார்க்கிறோமே, நாங்க நினைச்சோனும் நான் அவன் அழிக்க பார்க்கிறேன் அல்ல, என்னுடைய அழித்தல் என்ற செயல் என்னதான் அழிக்குது, அழிறப்பர் எடுத்து பாருங்க, இரேசர், இரேசரை கொண்டு கொண்டு அழிக்கிறோம், அந்த இரேசரனால் அழிக்கப்படுகிறது அழிவதை போல அந்த ரேசரும் செஞ்சு கொண்டுதான் இருக்கும். நெல்லடியார்களே, இது இஸ்லாம் காட்டித் தருகிற அழகிய உதாரணங்கள் சகோதரர்கள். எனவே பொறாமை என்பது ஏற்படுமாக இருந்தால் அந்த பொறாமை என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை குறை சொல்கிறோம் என்ற அர்த்தத்தை தருவதோடு நாம் செய்கிற சின்ன சின்ன அமல்களையும் கூட அது இல்லாமல் ஆக்கிவிடும், தப்பி துப்பிவிடும் என்ற கருத்தை அதில் மிக தெளிவாக சொல்லி காட்டுவோம். இன்னும் சொன்னாங்க செல்லவாக செல்ல, சமூக ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக வேண்டி, சமூக ஒற்றுமை பாதுகாக்கப்படுவதற்காக நீங்க ஒத்தர ஒத்தர் ஏமாத்திரத்துல ஈடுபடாதீங்க. ஏமாத்தாதீங்க உங்களோட சகோதரன், அது உங்களோட ஒரு முக்மின் உங்களோட சகோதரன். எப்படி உங்களோட சொந்த சகோதரனை நீங்க ஏமாத்துறதுக்கு முயற்சி செய்ய மாட்டீங்களோ, அப்பேற்பட்ட ஹியானத்து என்ற மோசடியில ஈடுபட மாட்டீங்களோ, அத போலதான் எல்லா முஸ்லீம்களும். எனவே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏமாத்திரத்தில் ஈடுபடக்கூடாது, ஏமாற்று பேருவாளிகளாக கூடாது. இன்னைக்கு ஏமாற்று பல வகைகளை ஏமாற்றுதல் நடக்குது, வியாபாரத்துல மட்டுமில்ல ஏமாற்றுதல், பல வகைகளை இன்னைக்கு ஏமாற்றுதல் நடக்குது. கண்ணியமான அல்லாஹ்வே, நல்லடியார்களே, பொதுவாக தமிழ் வாக்கியம் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை தான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு சகோதரர். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்றாங்க. நாங்க ஒன்றுபடுவோமாக இருந்தால் எங்களோட வாழ்க்கையில நல்லதுகள் அடையலாம், எங்களோட வாழ்க்கையில நல்லதுகள் அடையலாம். இது குர்ஆன் ஆயத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விளக்கமாக தான் நாம் சொல்லுவோம். ஏ நல்லா சொல்லி காட்டுகிறார், நீங்க கருத்து மோதலுக்கு ஈடுபடாதீங்க, நீங்க ஒற்றுமையா இருந்து போங்க. அப்படி இல்லாம நீங்க கருத்து மோதலுக்கு ஈடுபட்டு நீங்க பிரிந்து விடுவீர்கள் என்று சொன்னால், ஒற்றுமை இல்லாமல் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் இருக்கக்கூடிய கட்சி இல்லாமல் போய் உங்களிடத்தில் கோலைத்தனம் என்பது வந்துவிடும். எப்படி கட்சி இல்லாமல் போய் எங்களோட கோலைத்தனம் மேலோங்குகிறதோ, அடுத்தவன் எங்கள் அடிக்கிறதுக்கு மிச்சம் சிம்பிள். சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அந்த மதீனாவுடைய வாழ்க்கையில எத்தனையோ யுத்தங்களுக்கு முகம் கொடுத்தாங்க, அத்துணை யுத்தங்களிலும் சஹாபாக்கள் தன்னுடைய ஒற்றுமையை இழந்து விடவில்லை, இழந்து விடவில்லை. சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு வந்ததுதான் மனிதன் என்ற வகையில, இவர் சொல்றது அவருக்கு பிடிக்கல, அவர் சொல்றது இவருக்கு பிடிக்கல. அல்ல, அந்த நேரத்துல கூட உபதேசம் செய்கிறார், என் உம்மத்தினர்களே, முஹம்மதே உம்மத்தே, நீங்க இங்க உங்களை கூறு போன்றதுக்கு வந்த சமூகம் அல்ல, ஒற்றுமை இல்லாமலாக்க வந்த சமூகம் அல்ல. சத்தப்புல்லா, நீங்க இந்த விஷயத்தை அல்லாஹ் பயந்து போங்க. உத்தரத்தர் புறப்பிடிச்சு பேசுறீங்களே, இவர் அவரை ஏசுறார், அவர் இவரை ஏசுறார், பிரிந்த வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களே, சத்தப்புல்லா, அல்லாஹ் பயந்து போங்க. உங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை பலப்படுத்திக்கோங்க, சகோதரத்துவத்தை ஏற்படுத்திக்கோங்க, உங்களுக்கு மத்தியில இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக்கோங்க. கனிமன் அல்லாஹின் நல்லடியார்களே, ஒற்றுமை மேலோங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதை போலதான் அந்த ஒற்றுமை இல்லாமல் போகுகிற பொழுது ஒற்றுமையை ஏற்படுத்தி வைக்க, இணக்கத்தை ஏற்படுத்தி வைக்க ஒரு சாரா உருவாக வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இரண்டு கூட்டத்தினர்கள் அவங்க முஃமீன்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்களா, அல்லாஹ் சொல்கிறான் மூன்றாவது கூட்டம் பாசிட்டிவ்மா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்க. அதனால ஒவ்வொரு மஹல்லாவிலும், ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகத்திலும் இணக்க சபை என்ற ஒன்று இருப்பது அவசியம். இது செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினது மட்டுமல்ல, அல்லாஹ் இஸ்லாஹ் செய்கிறான், இணக்கத்தை ஏற்படுத்தி வைக்கிறான் சொல்லியிருக்கிறான். எப்ப நாங்க இஸ்லாம் செய்கிற ஒரு கூட்டமாக, இணக்கத்தை ஏற்படுத்தி வைக்கிற அந்த சகோதரத்துவத்தை பாதுகாக்கிற ஒரு கூட்டமாக இருப்போமோ, நபி சொன்னாங்க இருக்கிற ஒற்றுமையாக இருக்கிற அந்த கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹுடைய உதவிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், அல்லாஹுடைய உதவிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுவை நல்லடியார்களே, இந்த இடத்தில் சொல்வது பொறுத்தவரை நினைக்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு அழுக்கட இந்த அழுக்கட ஜும்மா பள்ளி வாசலுடைய தலைமைத்துவத்தின் கீழே பக்கத்தில் இருக்கக்கூடிய சில தக்கியாக்களை நினைத்துக் கொண்டு ஒற்றுமையின் கொழும்பு வாழ் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையின் எடுத்துக்காட்டு என்ற வகையில பல வேலைகள் நடக்குது. இது ஒற்றுமைக்கு அல்லாஹ் தந்த, ஒற்றுமைக்கு அல்லாஹ் தந்த வெகுமதி என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாக. அல்லாஹ்வே, இந்த வருஷம் அதுக்கு முன்னால் உள்ள வருஷம் அகில இந்த ஜமியத்துலமாவுடைய வேண்டுதல் பிரகாரம் பல பள்ளிகளையும் வேண்டுதல் முன்வைக்கப்பட்டது. நீங்க ரமதானுடைய காலத்துல ஜகாத் ஒன்று சேர்த்து ஜகாத் பெறுவதற்கு தகுதி உள்ள மக்களை இனம் கண்டு அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த அணுக்கடை ஜும்மா பள்ளி வாசலும் அதுக்கு தலை சாய்த்தார்கள், அதை எடுத்துக் கொண்டார்கள், அதுக்கு முந்தைய வருடம் செய்தார்கள், அதுக்கு சென்ற வருடத்து இந்த ரமதானுக்கு முன்னால் அந்த ஜகாத்தை அவர்கள் திறம்பட அழகான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அதை இறைவனுக்காக சகித்துக் கொண்டு அந்த கஷ்டங்களை மூடி முழுங்கிக் கொண்டு அவர்கள் ஜகாத்தை அழகாக கையாண்டதின் காரணமாக அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி அந்த ஜகாத்தை இந்த வருடம் டபுளாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தார், டபுளாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தார். கனிமன் அல்லாஹ்வின் நிழலர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி சமூக ஒற்றுமைக்காக சமூகத்தில் செய்யப்பட வேண்டிய சமூகத்தில் ஆற்றப்பட வேண்டிய சேவைகளுக்கு யார் முன் வருகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி அதிலே வரும். ஏன், அவர்கள் ஒற்றுமைக்காக வேண்டி பாடுபடுகிறவர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவும் சந்தேகமே கிடையாது. அந்த பைத்துல் சக்காத்துடைய ஆரம்பத்துக்கு பிறகு ஜிமியா வேண்டிக் கொண்டதுதான் பைத்துல் மாலுடைய ஒரு சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பைத்துல் சக்காத்தின் காரணமாக இந்த ரமலானுக்கு பிறகு இதுவரை கிட்டத்தட்ட 337 சகோதர சகோதரிகள் பிரயோசனம் அடைந்திருக்கிறார். இந்த அணுக்கடை ஏரியா என்பது மிக விசாலமானது. அதுல இந்த ஜும்மா பள்ளி வாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 தக்கியாக்களோடு இணைந்து சுமார் 333 சகோதர சகோதரிகள் அந்த தக்காத்தை கொண்டு பிரயோசனம் அடைந்திருக்கிறார். நன்மையான காரியத்தில் ஒத்தருக்கொத்தர் சேர்ந்து போங்க. நெல்லடியார்களே, எனவே எங்க ஒற்றுமை என்பது நிலைநாட்டப்படுவதற்கு முயற்சிகள் கையாளப்படுகிறதோ, சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யலாம் என்று அங்கே முன் வருகிறார்களோ, எதும் வாங்கி மகள் ஜமா அல்லாவுடைய உதவி நிச்சயமாக ஜமாத்தினர்களுக்கு இருக்கும். வைத்துள்ளவருடைய சிஸ்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது கேள்விப்பட்டோம், மிக சந்தோஷம் சகோதரர்களே. அதிலும் கூட குறுகிய காலத்துக்குள்ள சுமார் 100 நபர்கள், பாடசாலை மாணவர்கள், மாணவிகள், அதுபோன்று கடன் தொல்லையில் இருப்பவர்கள், தன்னுடைய சுய தொழிலுக்காக பணம் தேவை என்ற நிலையில் இருந்தவர்கள், இப்படி பலர்களும் அந்த வைத்துள்ளவருடைய கடன் உதவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பைத்துல்மானுடைய கடன் உதவியை அல்லாஹ்வுக்காக வேண்டி பெற்றவர்களும் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாது. அந்த குறிக்கப்பட்ட காலத்தில் அதை மீளெடுத்திருக்கிறார்கள் என்பதும் சந்தோஷமான செய்தி. சில நேரங்கள்ல தன்னுடைய கஷ்ட நேரத்துல மட்டும் அழுது புலம்பிக் கொண்டு வருவாங்க. கொடுத்துட்டா துண்டக்கானம் துடியக்கானம் ஓடிடுவாங்க. அது கூட பொலிஸ் எஞ்சி தான் போடணும். இவனை காணல்ல, மகல்லால இல்ல, இவ்வளவு தள்ளி எடுத்துட்டு போனான், ஆளு ஏற்றத்தை இல்ல இல்ல. அல்லாஹ் நெல்லடியார்களே, எந்த உதவிகள் செய்யப்படுகிறதோ இஸ்லாம் சொல்கிறது, உங்களுக்கு யாராவது ஒரு உதவியை செஞ்சா அதுக்கு முகாஃபாத் செய்ய, அதுக்கு உபகாரியாக நீங்க நடங்க, உபத்திரம் உள்ளவராக நடந்துறாரு. தமிழ்ல சொல்லுவாங்க, உபகாரம் செய்யாவிடிலும் உபத்திரவம் செய்யாதே. உனக்கு சமூகத்துக்கு ஒரு நல்லது செய்ய முடியலையா, நீ சும்மா இருந்துரு, சமூகத்துக்கு தீயதை செய்ய நீ முயற்சி செய்யாதே. உன்னால உபகாரம் செய்ய முடியல, நீ உபத்திரவம் செய்யறவனா ஆகிறாரு. நிலடியார்களே, இந்த மஹல்லால இந்த ஏரியால நடைபெறுகிற இந்த பைத்துல் ஜகாத், இந்த பைத்துல் மாலுடைய நிகழ்ச்சி உண்மையிலேயே இது கொழும்புவால் முஸ்லீம்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோம். இந்த இடத்துல வேறு மஹல்லாக்கள் இருந்து யாரும் சகோதரர் வந்திருந்தா உங்களோட மஹல்லாக்கள்லையும் இது போன்ற இஸ்லாம் எதிர்பார்க்கிற சகோதரர்களே, கூட்டு ஜகாத் என்பது அது இஸ்லாம் அறிமுகப்படுத்திருக்கிறது. பைத்துல் மால் என்ற கஷ்டத்தில் துவளுகிற மக்களுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் செய்வது என்பது வட்டி இல்லாத கடன் முறையை அங்கே இஸ்லாம் அமல்படுத்தியிருக்கிற சகோதரர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எல்லா இடத்திலும் உருவாக்கப்படுமாக இருந்தா எங்களோட குழும்புல இன்று அல்ஹம்துலில்லாண்டி இருக்கிற ஏழைகளுடைய கண்ணீர்கள் கலையப்பட்டு அவங்களும் திருத்த வதனத்தோடு இருப்பாங்க, திருத்த வதனத்தோடு இருப்பாங்க. இன்றைக்கு கொழும்புட ஹாலாக்கு என்ன நடந்திருக்கீங்களா, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரவனெல்லாம் போயிருச்சு கொழும்பு. கொழும்புல இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய நிலையை யோசிச்சு நாங்க படுகிற கஷ்டத்தை எப்படி ஒற்றுமையாக அந்த கஷ்டத்தை களைவதற்கான முயற்சிகள் செய்யறது என்பதுல கொழும்பு வாழ் மக்கள் பின்னுக்குதான் இருக்கிறாங்க. வாரவெல்லாம் கொழும்பு சுரண்டி கொண்டு போறாங்க. அதனால குற்றம் சொல்லல, வியாபார நோக்கத்துல வாராங்க, இன்னும் பல நோக்கத்துல வாராங்க. கொழும்புல வீடுகளை வாடகை கவத்துறாங்க, கடைகளை வாடகை கெடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இவர்கள் அந்த வாடகையின் மூலம் கலைப்பதை கொண்டு இவர்கள் இன்னும் கஷ்டத்தில் தான் விடுகிறார்களே ஒழிய, தன்னட்டிருக்குகிற அல்லாஹ் தந்த ஒரு நேமத்தை பயன்படுத்தி நானும் ஏன் முன்னுக்கு வரக்கூடாது, நானும் ஏன் இந்த சமூகத்துக்கு நாலு பல நல்ல காரியங்களை செய்கிறவனாக ஒரு முன்னோடியாக இருக்க கூடாது. கொழும்பு வாழ் மக்கள் இதை மிச்சம் பின்னோக்கி இருக்கிறாங்க. அழகான உதாரணம் சொல்லுவாங்க கொழும்பு வாழ் மக்களுக்கு. எப்படின்னா, நான் போட்டிக்கிறத போல இந்த கண்ணாடி தூர் பார்வைக்கு போடுகிற கண்ணாடிய போல, தூர லாங் டிஸ்டன்ஸ்க்கு போடுற கண்ணாடி. இவர் லாங் டிஸ்டன்ஸுக்கு கண்ணாடி போடுறாரு. கொழும்புல வாழ்கிற மக்களுக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தா, அங்க சுனாமி வந்துச்சா, இங்க வெள்ளமா, இங்க பிரச்சனையா, கட்டி கொண்டு அள்ளி கொண்டு போவாங்க. மாஷாஅல்லாஹ், நல்ல உள்ளம் கொழும்பு வாழ் மக்களுக்கு. இந்த சூரத் பாத்திரத்துக்கு போற லாங் டிஸ்டன்ஸுக்கு போடுற கண்ணாடிய போல, ஆனா அந்த கண்ணாடி வைக்கிற தூசிய அவங்களுக்கு தட்டத்துக்கு நேரம். இந்த கண்ணாடிய கொண்டு தூரமா பாக்குறாங்க, ஆனா இந்த கண்ணாடி வைக்கிற தூசி இறங்குறது இல்ல. இதே போலதான் கொழும்பு வாழ் மக்கள் சொல்லுவாங்க. கொழும்புல எவ்வளவு கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, நலிந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு அல்லாஹு நல்லடியார்களே வெளியிருந்து வர மாட்டாங்க சகோதரர்களே. அவங்களுக்கு வெளி சோழிகள், அவங்களோட ஊரு சோழிகள் இருக்குது. அப்ப கொழும்புல இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் தான் எங்களோட ஒற்றுமையை கடைபிடிப்பதற்காக, எங்களோட கஷ்ட நஷ்டங்களை போக்கிக் கொள்வதற்காக, எங்களோட மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க ஒன்றுபடுறோம் சகோதரர்களே. அதுக்கு அவனை வெளியே குடுக்க வானான்னு சொல்லல, வெளியே குடுக்க வானான்னு சொல்லல. இன்றைக்கு இந்த கொழும்புல ஒரு வகையான ஒரு மறுமலர்ச்சி, ஒரு இஸ்லாமிய ஒரு உணர்ச்சியும் ஒரு மலர்ச்சியும் எங்க பார்த்தாலும் இஸ்லாமிய அந்த அடையாளங்கள் தென்படுகிறது என்றிருந்தால் கொழும்பு மக்கள் வெளியே கொடுக்கிறாங்க. அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில கொழும்பு மக்களுடைய உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறான். இஸ்லாமிய உணர்வுகள் உள்ளவர்கள் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற இன்னும் பல காரியங்கள் இந்த பைத்துல் மால் மூலமாக தேவை இருக்கிறது. அல்ல அடுத்த கட்ட ஒரு நிதியம் உருவாக்கப்பட வேண்டியது இருக்கிற சகோதரர்களே. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் நல்ல திறமை உள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க. பொருளாதார வசதி இல்லாததுனால, படிக்கிறதுக்கு கிளாஸுக்கு போறதுக்கு பள்ளி கட்டுறதுக்கு இல்லாததுனால தன்னுடைய படிப்பு இடையில விடுறாங்க. அதனால ஆம்பளை பொடியுமாறா இந்த நிலத்துக்கு மிச்சம் சிம்பிளாண்டி தொழில் ஆட்ட ஒற்றது. இன்னைக்கு வெளியேறக்கூடிய மக்கள் கொழும்பு வைக்கிற பொடியுமாற பார்த்து சொல்கிறது, கொழும்பு பொடியுமாறலாம் ஆட்டோ ஓட்டுறவன் தான் ஆட்டாக்காரன் யாருங்களே. அதனால ஆட்டா ஓட்டுறது என்பது ஒரு கேவலம் அல்ல, அது ஒரு சியாசா, அது ஒரு ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு ஓட்டுநர் ஒரு தொழிலாக வைக்கலாம். ஆனா அது கண்ணியமாக செய்யும். எனக்கு படிக்க முடியும் ஆனா பணம் இல்லை என்பதற்கான ஆட்டாவை கையில் எடுத்தா இன்னைக்கு அதனால எத்தனை இளைஞர்கள் சீரறிகிறத பார்க்கும். பாடசாலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்கட பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாட்டுக்காக கவனம் செலுத்தணும். அதுல இங்க பைத்துல் மால் ஒரு ஏற்பாடு செய்ய போறாங்க. எங்கட ஏரியால படிக்கிறதுக்கு மிச்சம் கஷ்டப்படுகிற மக்கள் பிள்ளைகள் வழி இல்ல, எனவே ஆரம்ப கட்ட ஒரு நிதி உதவி அவர்களுக்கு ஒரு ஹக்கி ஸ்கூலுக்கு போறதுக்காக வேண்டி ஒரு பேக்கேஜ் ஒன்று ஏற்பாடு செய்யறாங்க. இது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. எங்களுடைய உதவிகள் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போல பல நிகழ்ச்சி நிரல்கள் இன்னும் இருக்கிறது. நம் கொழும்பு வாழ் மக்களுடைய மேம்பாடு நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக வல்ல ரஹ்மான் ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் யாரெல்லாம் இதற்கு உதவிகள் உத்தாசைகள் செய்கிறார்களோ, தன்னுடைய பொருளாலும் தன்னுடைய அறிவாலும் தன்னுடைய உடலினாலும் யாரெல்லாம் இப்பேற்பட்ட நல்ல காரியங்களுக்கு உதவிகள் செய்கிறார்களோ அவர்களுடைய உதவிகளை அல்லாஹ் கபூல் செய்தருவானாக. அதை கொண்டு அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்தருவானாக. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் விசாலமான ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்தருவானாக. அவருடைய தொழில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய வாழ்க்கையில் ஒற்றுமை உள்ளவர்களாக வாழ்கிற தௌஃபீகத்தை தந்தருவானாக. ஒற்றுமையுடன் வாழ்ந்து நாளை மறுமையில் சுவர்க்கத்தை நாம் எல்லோரும் போய் சேர்கிற அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
اللهم بارك على محمد اللهم صل على محمد اللهم بارك على محمد